தேடி வந்த நோபல் பரிசு. மேரி ரேடியம் கண்டுபிடித்த போது அவருடைய வயது வெறும் 32. அந்த சமயத்தில் உலகமெங்கும் இருந்த அறிவியல் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் அதைப்பற்றியேதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரேடியம் ஒரு சாதாரண உப்பைப் போலத்தான் இருந்தது. ஆனால் அதன் கதிர்கள் யுரேனியத்தை விட 20 லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்தவையாக இருந்தன. ரேடியம் தன்னைச் சுற்றி சூட்டையும் ஒளியையும் மின்சக்தியையும் பரப்பும். அதன் வெளிச்சத்தில் புத்தகம் படிக்கலாம். ரேடியம் பஞ்சையும் காகிதத்தையும் எரித்துவிடும் சக்தி வாய்ந்தது. கடினமான பொருள்களிலும் அது எளிதில் ஊடுருவிச் சென்றது. மேரி ரேடியத்தை கண்டுபிடித்த பிறகு ரேடியத்தை முன்னிட்ட ஆராய்ச்சிகள் உலகெங்கும் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. 1903 ராம்சே, சோடி என்ற அறிஞர்கள் ரேடியத்திலிருந்து ஹீலியம் என்ற வாயு பரவுவதை கண்டுபிடித்தார்கள். ஏர்னஸ்ட் ருதர்ஃபோர்டு என்ற விஞ்ஞானி ரேடியத்தை தொடர்ந்து ஆய்வு செய்து அதிலிருந்து வெளிவரும் கதிர்களுக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் என்று பெயரிட்டார். ரேடியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது சதையை துளைத்துவிடும். மேரி பியர் கியூரியின் கைவிரல்கள் ரேடியத்தை தொட்டு தொட்டு கருத்துப் போயின. ரேடியத்தை ஆராய்ந்த வால்கோஃப் என்ற ஜெர்மன் அறிஞர் ரேடியம் புண்ணையாற்றுகிற சக்தி கொண்டது என்று அறிவித்தார். இதை பரிசோதித்து பார்க்க நினைத்தார் பியர் கியூரி. ரேடியத்தை தன் கைமேல் வைத்தார். கை வெந்து கொப்பளித்தது. அந்த புண் ஆறாமல் 45 நாட்களுக்கு அவதிப்பட்டார் பியர் கியூரி. அதற்கு மருந்தாக ஒரு தடிமனான கண்ணாடி பாட்டிலில் ஒரு அணு அளவு ரேடியத்தை வைத்து புண்ணின் மேல் ஒத்தடம் கொடுத்து பார்த்தார். ஆச்சரியம், ஆனால் உண்மை. புண் ஆறிப்போனது. தோல் வியாதிகளுக்கு அருமருந்து ரேடியம் என்பது புலனானது. ரேடியம் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்டது. மருத்துவமனைகளில் பயன்படும் ரேடிய சிகிச்சைக்கு கியூரி சிகிச்சை என்று பெயர் வைத்தார்கள். தற்போது ரேடியம் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு பயன்படுகிறது. ரேடியம் வியாபாரப் பொருளானது. ரேடியம் தொழிற்சாலை உருவானது. மேரி நினைத்திருந்தால் ரேடியம் செய்யும் உரிமையை தாமே வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம். அப்பொழுது 1 கிராம் ரேடியத்தின் விலை 75,000 பிராங்குகள். ஆனால் மேரி ரேடியத்தை பிரித்தெடுக்கும் முறையை இரகசியமாக வைத்திருக்கவில்லை. ரேடியம் செய்யும் முறையை தெளிவாக எழுதி அச்சடித்து உலகெங்கும் பரப்பினார். ஜூன் 25 1903 மேரி கியூரி ஏற்கனவே அளித்த கதிரிப் பொருள்கள் கட்டுரைக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதற்காக சர்போன் பல்கலைக்கழக அறிஞர் சபை கூடியது. அறிவியல் அறிஞர்கள் லிப்மான், மொய்சான், பூட்டி மூவரும் மேரியிடம் கேள்விகள் கேட்டார்கள். எல்லா கேள்விகளுக்கும் மிகச்சரியாக பதில் சொன்னார் மேரி. மேரிக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. 1903 லண்டன் ராயல் இன்ஸ்டிடியூட் கியூரி தம்பதிகளை சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்று கௌரவித்தது. அங்கு கியூரி தம்பதிகள் தங்களுடைய ஆராய்ச்சி குறித்து பேசினார்கள். தேவார் என்ற அறிஞரின் உதவியோடு பியர் கியூரி தங்களுடைய ஆராய்ச்சி குறிப்புகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். அதே 1903 ஸ்வீடன் அறிவியல் கழகம் அந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை மேரி, பியர் கியூரி மற்றும் ஹென்றி பெக்வாரல் மூவருக்கும் தர தீர்மானித்தது. மேரிக்கும் பியர் கியூரிக்கும் நோபல் பரிசு குறித்து கடிதம் வந்தது. ஆனால் பியர் கியூரியும் மேரியும் நோபல் பரிசை வாங்கப் போகவில்லை. கதிரியக்க சோதனையால் உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இருவருக்கும். மேரிக்கு உடல்நலமில்லாத காரணத்தால் எங்களால் நோபல் பரிசை வாங்க வர இயலவில்லை என்று நோபல் கமிட்டிக்கு பதில் கடிதம் எழுதினார் பியர் கியூரி. வாழ்நாளின் பெரும்பகுதியை அறிவியலுக்கும் ஆய்வுக்கும் செலவழித்தவர்கள் மேரியும் அவர் கணவர் பியர் கியூரியும். வேறு வீணான பகட்டுகளுக்கு அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க முன்வந்தது இல்லை. ஒருநாள் ஒரு பெண் மேரியை பார்க்க வந்தார். மேரி என்னுடன் வந்தால் நான் உங்களை கிரேக்க நாட்டு மன்னருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றார். அவரை அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் என்ன செய்யப்போகிறேன்? நீங்கள் வீணாக சிரமப்பட வேண்டாம், போய் வாருங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணை திருப்பி அனுப்பி வைத்தார் மேரி. நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட சமயத்தில் மேரி கருவுற்றிருந்தார். உடம்பு தளர்ந்திருந்தது. நோபல் பரிசு அறிவிப்புக்கு பிறகு புகழும் பரிசுகளும் சன்மானங்களும் மேரிக்கு வந்து குவிந்தன. பிரான்ஸ் அரசு இவர்களுடைய கதிரியக்க ஆராய்ச்சிகளுக்காக நிதியுதவி அளித்தது. அப்போதும் கூட மேரியும் பியர் கியூரியும் எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். 1904 December 6 மேரிக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு ஈவ் கியூரி என்று பெயரிட்டார்கள். நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட 1903 டிசம்பர் 10 கியூரி தம்பதிகள் பரிசை வாங்குவதற்கு ஸ்டாக்ஹோமுக்கு போகவில்லை. பிறகொரு சந்தர்ப்பத்தில் வந்து உரையாற்றுவதாக கடிதம் எழுதியிருந்தார் பியர் கியூரி. அவர்கள் சார்பாக பிரான்சைச் சேர்ந்த மந்திரி ஒருவர் பரிசுத் தொகையை வாங்கி அவர்களிடம் சேர்ப்பித்தார்.